إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லாஹின் பேருதவியின் காரணமாக இன்றைய தினம் ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் கிளைகளில் ஒன்றான தர்கா நகர் கிளையிலே படைத்த அல்லாஹுவை அறிவுரைகளை செய்யமடுக்க வேண்டும், எமது ஈமானை இன்னும் இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கத்திலே நாம் எல்லாம் இந்த இடத்தில் கூடியிருக்கிறோம். இன்றைய நாள் முழுக்க சொல்லப்பட்ட ஒவ்வொரு விடயங்களும் எமது ஈமானை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, எமது பலவீனங்களை நாம் களைய வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட விடயங்களாக இருக்கிறது. இதிலே எந்த அளவுக்கு நாம் கவனம் செலுத்தி அவற்றை எமது உள்ளத்துக்குள் எடுத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு இது எமக்கு பிரயோஜனத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய இந்த தலைப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்த சஹாபாக்கள் அவர்களின் ஒரு சில தியாகங்களையும் அவர்களை தியாகம் செய்ய தூண்டிய சில விடயங்களையும் இந்த இடத்திலே நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதாவது அல்லாஹு தஆலா இந்த உலகிலே மனித சமூகத்தை படைத்து இந்த மனித சமூகத்திற்காக ஒரு அழகான வாழ்க்கை முறையை தெரிவு செய்துள்ளான். அது அல் குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டல்களின் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த அனைத்தையும் கூறிவிட்டு அல்லாஹு தஆலா நாம் ஒவ்வொருவரும் படைக்கப்பட்ட நோக்கத்தை மிக தெளிவாக அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிற பொழுது வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நாம் மனிதர்கள் ஜின்கள் இந்த இரண்டு சாராரையும் அவர்கள் எனக்கு அடிபணிந்து வாழ வேண்டும் என்பதற்காக, எனது பேச்சை கேட்டு அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை என்று நாம் ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டதற்கான காரணத்தை அல்லாஹு தஆலா கூறிக்கொண்டிருக்கிறார். இந்த அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால், அவன் ஏற்படுத்திய கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு தேவையும், அதே போன்று அவன் எந்த விடயங்களை தடுத்திருக்கிறானோ அவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டிய தேவையும் எமக்கு காணப்படுகிறது. எனவே மேற்கண்ட இந்த கட்டுப்பாட்டை சரியான முறையிலே நாம் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் வல்ல அல்லாஹு தஆலாவின் அந்த கருணைக்குள்ளும் அவனது அருளிலும் நாம் இடம் பிடிக்கலாம். அதே நேரம் அவற்றை விட்டுவிட்டு எமது இஷ்டப்படி எமது வாழ்க்கையை நாம் நகர்த்தி சென்றால் எமது மறுமை வாழ்வு கேள்விக்குறியானது என்பதனையும் நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். இதே இடத்தில் நாம் ஒவ்வொருவரும் தெரிந்திருக்கக்கூடிய இன்னொரு உண்மை என்னவென்றால், அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே போன்று அவர்கள் எந்த சமூகம் மத்தியில் அனுப்பி வைக்கப்பட்டார்களோ அந்த சஹாபாக்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அச்சி அசலாக மிகச் சரியாக நூலுக்கு நூல் அவர்கள் பின்பற்றினார்கள் என்பதனையும் நாம் ஒவ்வொருவரும் மிக தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறோம். அந்த ஒரு அடிப்படையிலே நாம் வாழாமல் வேறு வழிகளை கையாளுவதற்கான காரணம் என்ன? எம்மிடம் இந்த பலவீனங்கள் அதிகமாக இருப்பதற்கான காரணம் என்ன என்ற விடயங்களை இந்த இடத்திலே நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலே நடந்த ஒரு அழகான சம்பவத்தை இந்த இடத்திலே நாம் படித்தவர்களாக எமது விடயத்தை நாம் தொடரலாம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் சகோதரத்துவ உறவுகள், கணவன் மனைவிக்கு மத்தியிலான தியாக உணர்வுகள் கலந்து காணப்படக்கூடிய ஒரு விடயமாக இது காணப்படுகிறது. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலே ஒரு மனிதர் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபைக்கு விருந்தாளியாக வருகிறார். இவரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்த அந்த மஸ்ஜிதுல் நபவி பள்ளிவாசலில் இருந்த சஹாபாக்கள் மத்தியிலே இந்த விருந்தாளி நின்று கொண்டிருக்கிறார். ஒரு மனிதரை அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி அவர்களுடைய மனைவிமார்களின் வீடுகளுக்கு ஆள் அனுப்புகிறார்கள். அப்படி தூதுவராக செல்லக்கூடிய அந்த மனிதர், உங்களது வீட்டில் ஏதாவது உணவுகள் உண்டா, அல்லாஹ்வின் தூதருக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார் என்ற விதத்திலே கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களிடம் அன்றைய தினம் எந்த ஒரு உணவும் இருக்கவில்லை. வெறுமனவே நீரை தவிர வேறு எதுவும் இல்லாத ஒரு நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த செய்தி எட்டி வைக்கப்படுகிறது. அதாவது சென்று இந்த விடயத்தை கேட்டு வந்த அந்த நபி தோழர் சொல்கிறார், உங்களது மனைவிமார்களின் வீடுகளுக்கு நான் சென்றேன், அங்கே நீரை தவிர வேறு எதுவும் கிடையாது என்று அவர்கள் கூறிவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிருந்த சஹாபாக்கள் மத்தியிலே கேட்கிறார்கள், இதோ இவர் என்னுடைய விருந்தாளியாக இருக்கிறார், இன்று இரவு இவருக்கு விருந்து கொடுப்பது யார், இவரை கண்ணியப்படுத்துவது யார் என்ற விதத்திலே கேட்க உடனே அங்கிருந்த நபி தோழர்களில் ஒருவர் எழுந்து கொள்கிறார், யார் ரசூலல்லாஹ், நான் இவரை பொறுப்படுத்திக் கொள்கிறேன். உடனே அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருந்தாளியை அழைத்துக் கொண்டு தனது வீட்டை நோக்கி செல்கிறார். சென்று அங்கிருந்த தனது மனைவியிடம் சொல்கிறார், இன்னாரே, இதோ நான் அல்லாஹ்வின் தூதருடைய விருந்தாளியை கூட்டி வந்திருக்கிறேன், இவரை நீ கண்ணியப்படுத்து என்று அந்த மனைவியிடம் சொல்ல அந்த மனைவியானவர் சொல்கிறாள், எங்களிடம் எந்த ஒரு உணவும் கிடையாது, எங்களுடைய குழந்தைக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த சிறு உணவை தவிர என்று சொல்கிறார்கள். உடனே இந்த நபி தோழர் என்ன செய்கிறார் என்றால் அந்த மனைவியோடு சேர்ந்து ஒரு ஆலோசனை செய்கிறார். அதாவது இவர் அல்லாஹ்வின் தூதருடைய விருந்தாளி, இவரை நாம் கண்ணியப்படுத்தியே ஆக வேண்டும், ஏதாவது ஒரு விதத்திலே இவருக்கு இவருடைய கண்ணியத்தை பேணக்கூடிய அளவுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு இருவரும் ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள். அதாவது இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச உணவை கொண்டு வந்து நீ வை, அங்கிருக்கக்கூடிய அந்த விளக்கை சரி செய்வது போன்று அதனை அணைத்து விடு, நானும் நீயும் அங்கு உட்கார்ந்து கொள்வோம், அத்தோடு வந்திருக்கக்கூடிய அந்த விருந்தாளி இருப்பார், நாம் சாப்பிடுவது போன்று பாசாங்க செய்வோம், நடித்து காட்டுவோம், அவர் வயிறார சாப்பிடட்டும் என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் அங்கு விருந்தாளியை அழைத்து அனைவரும் சாப்பிடுகிறார்கள். உடனே இந்த பெண்ணும் அதற்கு ஏற்ப அந்த இருந்த கொஞ்ச சாப்பாட்டை கொண்டு வருகிறார். அந்த விளக்கை சரி செய்வது போன்று அணைத்து விட்டு தனது கணவனுடன் இருந்து தானும் சாப்பிடுவது போன்று நடிக்கிறார். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து உணவுகளையும் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக. இப்படி ஒரு விடயத்தை செய்துவிட்டு அவர் இருந்த அனைத்து உணவுகளையும் சாப்பிட்டு முடிக்கிறார். அதுவும் அந்த குழந்தையுடைய உணவாக இருந்தது. இந்த இருவரும் வெறும் வயிற்றோடு அந்த இரவை கழிக்கிறார்கள். அடுத்த நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சபைக்கு செல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆச்சரியமான விடயத்தை, ஒரு மிகவும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு செய்தியை அந்த சஹாபியிடத்தில் சொல்கிறார்கள். நேற்றிரவு நீங்கள் செய்த இந்த விடயத்தை கண்டு அல்லாஹு தஆலா மிகவும் சந்தோஷப்பட்டான், அல்லாஹு தஆலா ஆச்சரியப்பட்டான் என்று சொல்லிவிட்டு இவர்களுக்காகவே இறக்கி வைக்கப்பட்ட ஒரு அல் குர்ஆனிய வசனத்தை அந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். அதாவது மனிதர்களில் சில இருக்கிறார்கள், அவர்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் இருக்கின்ற போதிலும் அதனை விட பிறருக்கு முன்னுரிமை, தன்னை விட தங்களுடைய அந்த தேவைகளை விட பிறருக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா இவர்களை புகழ் பாடி அந்த அல் குர்ஆனிய வசனத்தை இறக்கி அருளுகிறான். இன்றும் அல் குர்ஆனிலே நாம் அதனை ஓதிக்கொண்டிருக்கிறோம். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இருந்த அந்த ஒரு சொற்ப உணவு, அதனையும் இஸ்லாத்தினது ஒரு கடமை விருந்தாளியை கண்ணியப்படுத்த வேண்டும். அதுவும் அல்லாஹ்வின் தூதருடைய விருந்தாளி என்ற காரணத்திற்காக எவ்வளவு அழகாக திட்டம் தீட்டி இந்த கணவனும் மனைவியும் அந்த இரவு வெறும் வயிற்றோடு வந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்தினார்கள் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரம் எம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதனையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே பாருங்கள், இப்படியான விடயத்தின் மூலம் அந்த சஹாபியா பெண்மணிகள் உணவை தியாகம் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு விடயத்தை மிக அழகாக என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படியே அந்த சஹாபாக்களின் சரித்திரங்களை எடுத்து படிக்கிற பொழுது பல்வேறு விடயங்களை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம். மேலே கூறப்பட்ட இந்த விடயத்திலிருந்து, அதாவது தங்களது உணவுகளை அவர்கள் தியாகம் செய்தார்கள் என்ற ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று இரண்டாவது ஒரு சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலே நடக்கக்கூடிய சம்பவம். ஒரு பெருநாள் தினம் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை அருமை சஹாபியா பெண்மணிகளை நோக்கி சொல்கிறார்கள், பெண்களே நீங்கள் அதிகம் அதிகம் சதக்கா செய்யுங்கள், பெண்களாகிய உங்களை தான் நரகத்திலே நான் அதிகமாக கண்டேன் என்று சொல்கிறார்கள். உடனே அங்கிருந்த ஒரு பெண்மணி எழுந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எதற்கு நாம் அதிகம் நரகம் செல்ல வேண்டும்? நபி அவர்கள் அதற்குரிய பதிலை சொல்கிறார்கள், நீங்கள் கணவன்மார்களின் நன்றிகளை நிராகரிக்கிறீர்கள், அதிகம் சபிக்கிறீர்கள், அதிகம் முறைப்பாடு வைக்கிறீர்கள் என்று காரணத்தை குறிப்பிடுகிறார்கள். சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தஸத்தக்னா வலவ மின் ஷுலீக்குன்ன, பெண்களே நீங்கள் சதக்கா செய்யுங்கள், உங்களது நகைகளிலிருந்தேனும் சரி என்று அந்த இடத்திலே சொல்கிறார்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை கொஞ்சம் கூட தட்டாமல் அங்கிருந்த பெண்மணி, அங்கிருந்த சஹாபியா பெண்மணிகள் என்ன செய்தார்கள் என்பதை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக கூறுகிறார்கள். நான் அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன், அந்த சதக்கா போடக்கூடிய அந்த தட்டிலே அவர்களது கைகளும், அதாவது அவர்களது கைகள் அவர்களது கழுத்துகளை நோக்கியும் காதுகளை நோக்கியும் சென்று அங்கிருந்த நகைகளை கலட்டி போட்டார்கள் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே பாருங்கள், இந்த இடத்திலே ஒரே ஒரு விடயம், சதக்கா செய்யுங்கள், உங்களை அதிகமாக நான் நரகத்திலே கண்டேன். அடுத்த ஒரு வார்த்தை, நகைகளிலிருந்தேனும் சதக்கா செய்யுங்கள், அதற்கு மேல் ஒன்றும் சொல்லவில்லை. உடனே சஹாபியா பெண்மணிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றும் முகமாக தங்களது நகைகளை சதக்கா செய்தார்கள். இன்று நாம் யோசிக்க வேண்டிய விடயம், இன்று எம்முடைய ஒரு தலைவருக்கு இப்படி ஒரு வார்த்தையை கூற முடியுமா? கூறினாலும் இப்படி சதக்கா செய்யக்கூடிய அளவிலே நாம் இருக்கிறோம். இந்த விடயங்களை வைத்து எமது தியாகங்கள் என்ன, அந்த சஹாபியா பெண்மணிகளின் தியாகங்கள் என்ன என்பதனை மிக தெளிவாக நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று பல்வேறு தியாகங்கள் மேலே கூறப்பட்டன. அதிலே ஒன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் நடக்கக்கூடிய அடுத்த சம்பவம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, இவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த ஒரு பெண்ணாக இருந்தார்கள். ஏற்கனவே திருமணம் முடித்து விதவையாகிய ஒரு பெண்ணாக இவர்கள் இருந்தார்கள். அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும் செல்வந்தராக இருந்தார்கள். இவர்களை திருமணம் முடிப்பதற்காக கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த சஹாபியா பெண்மணியினுடைய பதில் என்ன, மேலே நாம் உரையிலே கேட்டோம், இந்த நேரத்தில் ஞாபகத்தில் வைத்திருக்கிறோமா என்பதனையும் நாம் சிந்தித்து பார்க்கிறார்கள். மிக தெளிவாக சொல்கிறார்கள், தான் விதவையாக இருக்கிறேன், இதோ ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது, எப்படியாவது தட்டிக் கொள்ளலாம் என்று நினைக்கவில்லை. சொன்னார்கள், என்ன, நீங்கள் யார், அதாவது உங்களை போன்ற ஒருவர் திருமணம் முடித்து கேட்கப்பட்டால் நிச்சயம் வேண்டாம் என்று சொல்லப்பட மாட்டார். ஆனால் நீங்கள் காஃபிராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள், நான் முஸ்லிமாக இருந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் கல்லை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், நான் அதை படைத்த இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று அந்த இடத்திலே சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளுங்கள், அதனையே மகராக வைத்து நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனையே மகராக வைத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை திருமணம் முடித்தது அடுத்த கதை. இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், முதலில் எப்படியாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது வேறு நெயு வார்த்தைகளை அந்த சஹாபியா பெண்மணி பயன்படுத்தவில்லை. தெளிவாக அந்த இடத்திலே இஸ்லாத்தை முழங்குகிறார்கள், நீங்கள் காஃபிர், நான் முஸ்லிம், இஸ்லாத்துக்கு வாருங்கள், பார்த்துக் கொள்ளலாம், எப்படியாவது திருமணம் முடித்து விடுவோம், அதற்கு பிறகு பயிற்சி செய்து கொள்ளலாம், இஸ்லாத்தில் நுழைந்து கொள்ளலாம் என்று உலக ஆதாயத்தை அந்த இடத்திலே அவர்கள் முன்வைக்கவில்லை. எனவே இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மூன்றாவது விடயம், இஸ்லாத்திற்காக தன்னை தேடி வந்த மணமகனை கூட தியாகம் செய்ய அந்த சஹாபியா பெண்மணிகள் இருந்தார்கள். அதே போன்று நான்காவது விடயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அந்த மரண தருவாயின் இறுதி நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல மனைவிமார்கள் இருந்த காரணத்தினால் அவர்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு நாட்கள் தங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கடைசி நேரம், கடைசி நான்கு ஐந்து நாட்கள், ஒவ்வொரு நாளும் நான் நாளை எங்கே இருப்பேன், நான் நாளை எங்கே இருப்பேன் என்று அந்த ஒவ்வொரு மனைவிமார்களிடமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதனை புரிந்து கொள்கிறார்கள் அந்த சஹாபியா பெண்மணிகள், இவர்கள் அதிகம் அதிகம் விரும்பக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே தங்குவதை ஆசைப்படுகிறார்கள், அதனால்தான் இவர்கள் அடிக்கடி இப்படி கேட்கிறார்கள் என்று அந்த அனைத்து மனைவிமார்களும் சேர்ந்து ஒரு முடிவை கொடுக்கிறார்கள், நீங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலேயே தங்கிக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்குகிறார்கள், இறுதி மூச்சு வரை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது வீட்டிலே தங்குகிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது மடியிலே அவர்களது உயிர் பிரிக்கிறது. இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், தனது கணவன் தனக்கு ஒதுக்கிய நாட்களை இன்னொரு மனைவிக்காக விட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த சஹாபியா பெண்மணிகள் இருந்தார்கள். இன்று என்னுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று அடுத்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த கணவன் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு இஸ்லாத்தை ஏற்றார்கள். பெரும் செல்வந்தராக இருந்தார்கள். இவர்கள் இருக்கக்கூடிய இந்த நிலையிலே ஒரு அல்குர்ஆனிய வசனம் இறக்கப்படுகிறது. ஒரே ஒரு அல்குர்ஆனிய வசனம், நீங்கள் உங்களது மிக விருப்பத்துக்குரிய சொத்தை செல்வத்தை செலவு செய்யாத வரை சதக்காவினுடைய பூரணமான கூலியை நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள். வருகிறார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலா இப்படி ஒரு வசனத்தை இறக்கிவிட்டார், எனது செல்வங்களில் எனக்கு மிகவும் பிடித்தமானது இதோ இந்த மஸ்ஜிதுல் நபவிக்கு முன்னால் இருக்கக்கூடிய பைருஹா என்ற பெரும் தோட்டமாகும். இதனை அல்லாஹ்விற்காக நான் தியாகம் செய்கிறேன், அல்லாஹ்விற்காக நான் தந்து விடுகிறேன் என்று அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்வருகிறார்கள். ஒரே ஒரு அல்குர்ஆனிய வசனம், யாரும் அவர்களை நிர்பந்திக்கவில்லை. எத்தனை சஹாபாக்கள் இப்படி முன்வந்தார்கள் தெரியாது. ஒரே ஒரு அல்குர்ஆனிய வசனம் தனது தோட்டத்தை தனக்கு பிடித்த ஒன்று அது என்பதற்காக அதனுடைய விசாலத்தை பார்க்காமல் அல்லாஹ்விற்காக தியாகம் செய்வதற்கு அவர்கள் முன்வந்தார்கள். எமது நிலை எப்படி இருக்கிறது ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலே இந்த இஸ்லாத்திற்காக முதல் முதலாக ரத்தம் சிந்திய ஒரு மனிதர் இருப்பார் என்றால் அது சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாய். அதே போன்று அந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது, இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி இவர்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக துன்புறுத்தப்படுகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி பல்வேறு சஹாபாக்கள் எப்படி துன்புறுத்தப்பட்டார்களோ இதே போன்று இந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் துன்புறுத்தப்படுகிறார்கள். கடைசி வரை அவர்கள் இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்கவில்லை. வரலாற்றிலே பல வகையில் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு பதிவிலே இவர்களது பெண் உறுப்பிலே ஈட்டியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் என்று பதிவு செய்யப்படுகிறது. அந்த கடைசி மூச்சு வரை அவர்கள் அல்லாஹ்வை நம்பியிருந்தார்கள், அவனுக்காக தியாகம் செய்தார்கள். இந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாகம் என்ன, இன்று எம்முடைய தியாகம் எந்த அளவில் இருக்கிறது என்பதனை நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த மேற்கண்ட விடயங்கள் ஒவ்வொன்றிலும் மிக அழகாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விடயம் என்ன, ஒவ்வொரு விடயங்களையும் எடுத்து பார்க்கிற பொழுது இதை அல்லாஹு தஆலா ஒன்று கடமையாக்கிய விடயமாக அல்லது மேல்மிச்சமாக செய்யக்கூடிய ஒரு விடயமாகத்தான் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அதனை கூட இந்த சஹாபியா பெண்மணிகளும் அதே போன்ற சஹாபாக்களும் முன்வந்து செய்தார்கள். ஆனால் நாம் எந்த விடயங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அவற்றை கூட தியாகம் செய்ய துணிவில்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமாக சர்வசாதாரணமாக மத்தியிலே இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்கள், ஆண்களை பொறுத்தவரைக்கும் தாடி வெட்டுகிறார்கள், கரண்டைக்கு கீழே ஆடை அணிகிறார்கள், பண்ணிக்கு சரியாக சமூகம் அளிப்பது கிடையாது, பயானங்கள் என்றால் என்னவென்று தெரியாது. அல்லாஹ்விடம் என்ன பதில் சொல்ல போகிறோம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெண்களை எடுத்துக்கொண்டால் கண்களை திறந்து நடந்து செல்கிறார்கள், ஆடைகளை இறுக்கமாக அணிந்து செல்கிறார்கள், ஜாஹிலியத்து முஸ்லிம் என்று பார்க்காமல் இஸ்லாமிய திருமணங்களை, அதாவது ஜாஹிலியத்து இஸ்லாம் என்று பார்க்காமல் திருமணங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்தும் இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட விடயங்கள். தடுக்கப்பட்ட விடயங்களையே தியாகம் செய்ய துணிவில்லாத நாம் எப்படி கடமையான விடயங்களுக்காக தியாகம் செய்ய போகிறோம், எப்படி மேலதிகமான விடயங்களுக்காக தியாகம் செய்ய போகிறோம் என்பதனை நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மேலே நான் கூறிய இவைகள் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலே நடந்த சில சம்பவங்கள், அதாவது தியாகங்களாக. இனி நாம் பார்க்க போவது என்னவென்றால் இந்த சஹாபாக்களை, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்திலே வாழ்ந்த அந்த பெண்களை இந்த அளவுக்கு தியாகம் செய்ய தூண்டியது எது, அவர்களை இந்த அளவுக்கு தியாகம் செய்ய வைத்தது எது என்பதனை நாம் புரிந்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் நாமும் அதே போன்று இல்லாவிட்டாலும் ஏதோ எம்மால் முடியுமான அளவு இந்த தியாகத்தின் வழியிலே கலந்திறங்கலாம். என்னவென்றால், நாம் சில உண்மைகளை தெரிந்து கொள்ளாமல் இந்த உலகத்தின் மாய வலைக்குள் அகப்பட்டிருக்கின்ற காரணத்தினால்தான் எம்மால் இந்த உலகத்திலிருந்து மீள முடிகிறது. அந்த சஹாபாக்கள் எப்படி செய்தார்கள் என்று நானே அதாவது யோசிக்கிறோம், நமக்கு முடிவு தெரிகிறது இல்லை. சரியாக நாம் சிந்தித்தார், நான் யார், நான் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதனை நானும் நீங்களும் சிந்தித்தால் நிச்சயமாக அந்த சஹாபாக்களுடைய அந்த இடத்தை எம்மாலும் பிடிக்க முடியும். அதைதான் இந்த இடத்திலே நான் கூறுகிறேன், மிக கவனமாக ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விடயமாக நாம் பார்க்கலாம், இந்த ஒவ்வொரு விடயத்தையும் அதாவது உணர்வு பூர்வமாக வெறுமனவே வலது காதால் கேட்டு இடது காதால் விட்டுவிட்டு செல்லாமல் இங்கே இருந்து கொண்டு எங்கெங்கே சிந்தித்துக் கொண்டிருக்காமல் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் உணர்வு பூர்வமாக சிந்தியுங்கள். இந்த ஒவ்வொரு விடயங்களின் அடிப்படையில் எந்த அளவுக்கு எண்ணிலே நான் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், இந்த இடத்திலே நாம் கூடியிருப்பது எமது ஈமானை அதிகப்படுத்துவதற்காக, அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய பயத்தை அதிகப்படுத்துவதற்காகத்தான் நாம் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். முதலாவது அந்த சஹாபியா பெண்மணிகள், அந்த சஹாபாக்கள் இந்த அளவு துணிந்தார்கள் என்றால் காரணம் என்ன? முதலாவது நாம் பார்க்க வேண்டிய விடயம் எமது ஆரம்ப நிலையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்று நாம் இந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு வயதுடையவர்களாக இருக்கிறோம், 40 வயது, 30 வயது, 20 வயது, 10, 15 வயதுகளில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த கேள்வி, முதலாவது கேள்வி என்னவென்றால், எனக்கு 40 வயது ஆகுகிறது என்றால் 40 வயதுக்கு முன் நான் எங்கு இருந்தேன்? ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய வயதை வைத்து ஏற்றியுங்கள், அந்த வயதிற்கு முன் நான் எங்கு இருந்தேன் தெரியாது. இன்று நாம் ஒவ்வொருவரும் இருந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று ஒரு நாள் எனக்கே தெரியாமல் நாம் இந்த இடத்தை விட்டு இல்லாமல் போக போகிறோம், அந்த நாளும் எனக்கு எப்பொழுது என்று தெரியாது. இங்கு கேள்வி என்னவென்றால், நாம் ஆசைப்படாமல் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறோம், நாம் முயற்சி செய்யாமல் இந்த உலகத்திலே உருவெடுத்திருக்கிறோம், அதே போன்று நாம் ஆசைப்படுவதில்லை ஆனால் நிச்சயம் மரணிப்போம். எவ்வளவு முயற்சி செய்தாலும் நமக்கு அந்த மரணத்தை தடுக்க முடியாது என்றால், என்னை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்பதனை மிக அழகாக எம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு விடயம் உருவாகுகிறது, அதே போன்று அழிகிறது, அதற்கு எந்த சக்தியும் இல்லை என்றால் அதை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்பதுதான் அர்த்தமாகும். எனவே இந்த விதத்தில் முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், ஒரு காலத்தில் நாம் இல்லாமல் இருந்தோம், இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் இல்லாமல் போக போகிறோம். இதற்கு மத்தியில் நான் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறேன், ஏன் இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ஒவ்வொருவரும் மனசாட்சியை தொட்டு உணர்வு பூர்வமாக இந்த கேள்வியை கேட்டோம் என்றால் நிச்சயம் இதற்குரிய பதிலை மிக அழகாக நாம் கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்தில் நான் ஒவ்வொரு இந்த இடத்தில் நான் குறிப்பிட வரக்கூடிய விடயம் என்னவென்றால், எமது உண்மையான நிலை தனிமைதான் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், உங்களுக்கு குழந்தைகள் இருக்கலாம், பெற்றோர்கள் இருக்கலாம், உங்களை நேசிக்கக்கூடிய, உங்களை மதிக்கக்கூடிய பலர் இருக்கலாம், ஆனால் என்னுடைய உங்களுடைய உண்மையான நிலை, நாம் தனிமையானவர்களே, தனிமையாக பிறந்தோம், தனிமையாகத்தான் அந்த கபருக்குள் இருக்க போகிறோம். எனவே முதலாவது நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், தனியாக நாம் பிறந்திருக்கிறோம், எதற்காக, ஏன் நாம் பிறக்க வேண்டும், இதனை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று இந்த வாழ்க்கையிலே எமக்கு ஏற்படக்கூடிய சில தனிமை நிலைகள், இதனையும் இந்த இடத்திலே குறித்து காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதாவது இந்த வாழ்க்கையிலே எமக்கு சில சந்தோஷங்கள் ஏற்படும், அதை அடுத்தவர்களுக்கு எம்மால் புரிய வைக்க முடியாது. என்ன சொன்னாலும் அவர்களுக்கு எம்முடைய சந்தேகத்தை சொல்ல முடியாது. அது எனக்கு மட்டும்தான் அனுபவிக்க முடியும். இதிலே நான் தன்மையானவன் என்பதனை மிக அழகாக என்னால் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று அதற்கு அடுத்த கட்டம், சில நேரங்களிலே நாம் வகைப்படுவோம், சில நேரங்களிலே நாம் கவலைகளுக்குள் சிக்குவோம். அடுத்தவர்களிடம் அதனை பகிர முடியாது, அவர்களுக்கு அதை சொல்லி விளக்கப்படுத்த முடியாது. விளங்குகிறதா இல்லையா? நாம் தனிமையானவர்கள் என்று, நாம் ஒவ்வொருவரும் தனிமையானவர்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அத்தனையும் வேஷம்தான். அது மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த உரையின் முடிவிலே மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம். எனக்கு இந்த உலகத்தில் வரக்கூடிய சந்தோஷங்கள் கவலைகள், நிச்சயமாக எம்முடைய சந்தோஷங்களின் அளவு என்ன, எமது கவலைகளின் நிலை என்ன என்பதனை அடுத்த யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அதே போன்று மூன்றாவது விடயம், நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள், படைத்த அல்லாஹ்விற்காக பல்வேறுபட்ட வணக்கங்களை செய்கிறோம். என்னுடைய வணக்கத்தை நான் தான் செய்ய வேண்டும், அடுத்தவருடைய வணக்கத்தை அவர் தான் செய்ய வேண்டும், என்னுடைய வணக்கத்தை இன்னொருவர் செய்ய முடியாது. அதே போன்று இந்த உலகத்திலே எமக்கு வரக்கூடிய நோய் நொடிகள், எனக்கு நோய் வந்ததா, அதற்குரிய வழியை நான் தான் அனுபவிக்க வேண்டும், யாருக்கும் கொடுக்க முடியாது. இதை கொஞ்சம் நீ கஷ்டப்படி எனக்காக சொல்ல முடியுமா? ஆறுதல் வார்த்தைகளை சொல்லலாம், ஆனால் அந்த நோய் தீரும் வரை அதனை முழுமையாக நாம் தான் அனுபவிக்க வேண்டும். அதே போன்று இந்த உலகத்திலே எமக்கு கிடைக்கக்கூடிய அருள்களாக இருக்கட்டும், எமக்கு வரக்கூடிய சோதனைகளாக இருக்கட்டும், இந்த அத்தனையும் நாம் தனிமையில் முகம் கொடுக்கிறோம். இந்த உலகத்திலே பல உறவுகள் எம்மை சூழ்ந்திருந்தாலும், எம்மை பெற்றவர்கள் இருந்தாலும், நாம் பெற்றெடுத்தவர்கள் இருந்தாலும், சில விடயங்களை நாம் தனிமையிலே சந்திக்கிறோம். இதை கூட அல்லாஹ் தஆலா ஒரு படிப்பினைக்காக வைத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா எந்த விடயத்தையும் காரணம் இல்லாமல் வைக்கவில்லை. இந்த நேரங்களிலே அதிகமாக நாம் சந்தோஷப்படக்கூடிய நேரங்களிலோ, அல்லது அதிகம் கவலைப்படக்கூடிய நேரங்களிலோ, நாம் மௌத்தாகிய பிறகு இதே நிலை எமக்கு இருந்தால் எப்படி இருக்கும் என்பதனை நாம் சிந்தித்து பார்க்கலாம். சரி, இது இந்த உலகத்தின் நிலை. இந்த உலகத்தின் நிலை கடந்து விட்டதா, எனக்கு ஒரு நாள் நிச்சயம் மரணம் வருவார். எனக்கும் உங்களுக்கும் நிச்சயம் மரணம் வரும். அந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த விடயம், இந்த உலகத்திலே என்னை தலையில் தூக்கி வைத்தவர்கள் இருக்கலாம், என்னை கீழ்த்தரமாக பேசியவர்கள் இருக்கலாம், யாரும் என்னோடு வரப்போவது கிடையாது. என்னோடு உங்களோடு யாரும் வரப்போவது கிடையாது. தனியாராகத்தான் நான் மரணிக்கப் போகிறேன். நாம் ஒவ்வொருவரும் தனியாளாக மரணிக்கப் போகிறோம். இதுதான் உண்மையான விடயம். இந்த உலகத்திலே இதனை புரிந்து கொள்ளாமல் தான் நாம் தடுமாறிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். மரணத்தின் வழி என்று ஒன்று இருக்கிறது, அதனை ஒவ்வொரு ஆத்மாவும் சட்ட தனியாக சுவைத்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்கிறார். இது என்னுடைய மரணத்தின் நிலை. அதற்கு அடுத்த கட்டம், அந்த கபரை நோக்கி நாம் எடுத்து செல்லப்படுகிறோம், அந்த கபரை நோக்கி நாம் கொண்டு செல்லப்படுகிறோம். அப்பொழுதும் யாரும் என்னோடு கூற வரப்போவது கிடையாது. நாம் தனியாராகத்தான் அந்த கபரை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு விடயத்தை செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு ஜனாசா விழுந்துவிட்டு அதற்குரிய செய்ய வேண்டிய விடயங்களை செய்துவிட்டு அதனை அடக்குவதற்காக மனிதர்கள் அவர்களது கழுத்துகளிலே சுமந்து செல்கிற பொழுது, அது இந்த உலகத்திலே சரியாக வாழ்ந்திருந்தால், சாலிஹானதாக வாழ்ந்திருந்தால், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு முஸ்லிமாக வாழ்ந்திருந்தால், அது சொல்லும், கத்திமூனி கத்திமூனி, என்னை முற்படுத்துங்கள், என்னை விரைவாக எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுவே பிழையான மோசமான ஒரு ஜினாஜாவாக இருந்தால் அல்லாஹ்விற்கு கட்டுப்படாமல் ஏதோ ஒரு வழியிலே வாழ்ந்த ஒரு ஜனாஜாவாக இருந்தால் அது சொல்லும் எனக்கு ஏற்பட்ட கேடே என்னை எங்கே எடுத்து செல்கிறீர்கள் என்று அது சத்தமிட்டு அதாவது முழங்கிக் கொண்டிருக்கும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்சான் அது போடக்கூடிய அந்த அவல குரலை ஒவ்வொரு மனிதர் அதாவது ஒவ்வொரு வஸ்துக்களும் ஒவ்வொரு இனங்களும் செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றன. மனிதனை தவிர ஒரு மனிதன் அந்த மரணத்தின் அந்த ஜனாஜாவின் அவல குரலை கேட்டால் அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த விடயங்களை நான் குறிப்பிடுவதன் காரணம், மரணித்து விட்டோமா அத்தோடு எம்முடைய உண்மையான உருவம் அங்கே ஏற்படுகிறது. நாம் தனிமையிலே மரணிக்கிறோம், அடுத்ததாக தனிமையிலே தான் என்னை எடுத்து செல்கிறார்கள், அதற்கு அடுத்த கட்டம் என்னை அந்த கபரிலே வைக்கப்படுகிறது. அந்த கபரிலே வைக்கப்படுகிறது எம்மோடு எவ்வளவுதான் நேசம் பாராட்டிய யாராக இருந்தால் நாம் என்னதான் ஓடி ஓடி செற்ற சொத்துக்களாக இருந்தாலும் அந்த குளிப்பு எம்மோடு அது வராது. அங்கு என்னை தனியாக வெறும் வெள்ளை புடவரோடு வைக்கப் போகிறார்கள். அந்த நேரத்திலே மனிதர்கள் அதனை அடக்கிவிட்டு சென்று விட்டார்களா, அங்கே அதற்குரிய கேள்வி கணக்குகள் ஆரம்பிக்கிறது. அங்கேயும் அதற்குரிய பதிலை ஒவ்வொரு மனிதர்களும் நானும் சரி நீங்களும் சரி அல்லாஹ்வை பயந்தவர்களாக இதனை செய்மெடுக்க வேண்டும். அந்த இடத்திலே நாம் ஒவ்வொருவரும் தனியாளாக அந்த விசாரணையுடைய நேரத்தை முன் கொடுக்கவிருக்கிறோம். நாம் சரியான முறையிலே இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்தால் அந்த படைத்த அல்லாஹ்வை எஜமானனாக நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருந்தால் எம்மால் நிச்சயம் சொல்ல முடியும் அல்லாஹ்தான் என்னுடைய ரப்பு. இதனை அல்லாஹ்வு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக ஹதீஸ்களின் மூலம் கூறுகிறார்கள்.
தூக்கம் வரவங்க இடத்துல மாத்தி விட்டாரு.
செல்லவாங்க செல்லுமவர்கள் அழகாக தெளிவுபடுத்துகிறார்கள். எப்படி ஒரு மனிதன் நல்லவனாக இருந்தால் அவனுக்குரிய விசாரணை எப்படி இருக்கும், அதே மனிதன் கெட்டவனாக இருந்தால் அவனுக்குரிய விசாரணை எப்படி இருக்கும். நல்லவனாக இருந்தால் அவனிடத்தில் கேட்கப்படும் முதலாவது கேள்வி உன்னுடைய ரப்பு யார், அப்பொழுது அவன் அதற்குரிய பதிலை சொல்லுவான், அவன் இந்த உலகத்திலே சரியாக வாழ்ந்திருந்தால் எனது ரப்பு அல்லாஹ் என்று அவன் பதில் சொல்லுவான். இந்த இடத்திலே நாம் செய்மடுக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா, ரப்பு என்ற வாசகத்திற்குரிய மொழிபெயர்ப்பை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே யாரை கேட்டாலும் சொல்வார்கள் எனது ரப்பு அல்லாஹ், எனது ரப்பு அல்லாஹ் என்று எல்லோரும் சொல்வார்கள், தொழாதவர்களும் சொல்வார்கள், நோன்பு பிடிக்காதவர்களும் சொல்வார்கள். ஆனால் அந்த மரண வேளையிலே அந்த கபருக்குள்ளே யாருக்கு என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்ல முடியும்? ரப்பு என்ற வாசகத்தினுடைய மொழிபெயர்ப்பை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரப்பு என்றால் எஜமான், எஜமான் என்றால் அவர் எதனை சொல்கிறாரோ அதனை நாம் செய்ய வேண்டும், அவர் எதனை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறாரோ அதனை நாம் செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு என்றால் நாம் உழைத்தால் கூட அந்த உழைப்பின் பணத்தை அவரிடம் சென்று ஒப்படைக்க வேண்டும். இதுதான் எஜமான் அடிமைக்கு மத்தியிலான உறவு. இப்படியான ஒரு உறவு அல்லாஹ்வுக்கும் எமக்கும் மத்தியில் இருந்தால், படைத்த அல்லாஹ்வின் வார்த்தைகளை முழுமையாக கேட்கக்கூடியவர்களாக நாம் இருந்தால், அவன் செய்ய வேண்டாம் என்று சொல்லக்கூடிய விடயங்களை தவிர்த்து நடக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தால் எமக்கு தான் சொல்ல முடியும் என்னுடைய எஜமானன் அல்லாஹ். மற்றவர்களுக்கு நிச்சயமாக சொல்ல முடியாது, அவர்களுடைய எஜமான் அவர்களது மனோவிச்சையாக இருந்திருக்கிறது, அல்லது இந்த உலகத்திலே இருந்த சில மனிதர்களாக இருந்திருக்கும், சமூகமாக இருந்திருக்கும், அவர்களால் நிச்சயமாக என்னுடைய எஜமான் நான் யாருடைய பேச்சை கேட்டு வாழ்ந்தேன் என்றால் அல்லாஹ்வுடைய பேச்சை தான் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. அவன் முழிவான், ஹா ஹா என்று முழிவான் என்று சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று அடுத்த கேள்வி, வமாதீனுக்க, உனது வழி என்ன, நீ எந்த வழியிலே வாழ்ந்தாய்? நல்லவன் ஒரு பதிலை சொல்லுவான், கெட்டவன் மற்றொரு பதிலை சொல்லுவான். நல்லவனுடைய பதில் என்ன? தீனி அல் இஸ்லாம், இஸ்லாம் தான் என்னுடைய மார்க்கம், நான் அந்த வழியிலே தான் வாழ்ந்தேன். கெட்டவன் ஹா ஹா என்று முழிப்பான். இஸ்லாத்தின் படி வாழாதவன் ஹா ஹா என்று முழிப்பான். இங்கும் நான் கேட்கிறேன், இந்த இடத்திலே அனைவரிடம் உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்டால் இஸ்லாம் என்று நிச்சயம் சொல்லுவான். தொழாதவனும் சொல்லுவான், நோன்பு பிடிக்காதவனும் சொல்லுவான். அந்த கபரு துளிக்குள்ளே யார் சொல்லுவது? தீன் என்ற வாசகத்துக்குரிய மொழிபெயர்ப்பை நாம் விளங்க வேண்டும். தீன் என்றால் பாதை, ஒரு வழி. நான் இஸ்லாத்தின் படி வாழ்ந்திருந்தால் எதனை அல்லாஹ் சொல்ல செய்ய சொல்கிறானோ அதை செய்து கொண்டு, எதை தடுத்து நடக்க சொல்கிறானோ அதை தடுத்து வாழ்ந்து கொண்டு நான் சென்றால் நான் இஸ்லாமிய பாதையிலே வாழ்ந்திருக்கிறேன். எனக்கு தான் சொல்ல முடியும் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய பாதை இஸ்லாம் என்று எனக்கு தான் சொல்ல முடியும். என்னுடைய இஷ்டப்படி வாழ்ந்துவிட்டு அந்த இடத்திலே போய் தீனியல் இஸ்லாம் என்று சொல்ல முடியுமா? நிச்சயம் சொல்ல முடியாது. அதே போன்று மூன்றாவது கேள்வி, உமா ஹாதர் ரஜுல் ஸஃபீக்கும், ஒரு மனிதரை அங்கு காட்டப்படும், இவர் யார், இவர் உங்களுக்கு மத்தியிலே அனுப்பப்பட்டவர் யார் தெரியுமா? நல்லவர்கள் அதற்குரிய பதிலை சொல்வார்கள், கெட்டவர்கள் ஹா ஹா என்று முழிப்பார்கள். நல்லவர்களுடைய பதில் என்ன? இவர்தான் முஹம்மத் அல்லாஹ்வின் தூதர். கெட்டவனுக்கு தெரியாது. விடயம் என்ன? இஸ்லாத்தை படித்தால், இந்த அல் குர்ஆன் அல் ஹதீஸோடு சம்பந்தப்பட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று தெரிந்து கொண்டால்தானே அந்த இடத்தில் ஒருவரை காட்டினால் நபியா இல்லையா என்று சொல்ல முடியும். நபியை பற்றி ஒன்றுமே தெரியாது, யூத கிறிஸ்தவர்களின் கலாச்சாரத்தை பின்பற்றிக் கொண்டிருந்தால் அங்கே முஹம்மது நபியை அடையாளப்படுத்த முடியுமா? நிக்கவே முடியாது. எனவே நல்லவன் அவருக்குரிய பதிலை சொல்வான், இவர் முஹம்மது ரசூலுல்லாஹ், கெட்டவனுக்கு தெரியாது. யார் என்று முழிப்பான்? அப்பொழுது வானத்திலிருந்து சில அழைப்புகள் வரும், வானத்திலிருந்து சில அழைப்புகள் வரும். அதற்கு அடுத்த கேள்வி என்னவென்றால், நல்லவரிடத்திலே கேட்கப்படும், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், உனக்கு எப்படி இந்த விடயங்கள் தெரியும், நீ அழகாக பதில் சொல்கிறார். அவன் சொல்லுவான், நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதினேன், அதனை நான் முழுமையாக ஈமான் கொண்டேன், அதனை உண்மைப்படுத்தி நடந்தேன், அமல் செய்தேன் என்று சொல்லுவான். அதே நேரம் கெட்டவனிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவன் சொல்லுவான், எனக்கு ஒன்றும் தெரியாது, மக்கள் ஏதேதோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன். இந்த இடத்திலே நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இரண்டு பதில்களில் எதனை சொல்லக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அடுத்ததாக, அங்கு நல்லவனாக இருந்தால் அவனுக்கு மேலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, இதோ என்னுடைய அடியான் உண்மை உரைத்து விட்டான், இவனுக்கு சொர்க்கத்தின் வாசல்களை திறந்து விடுங்கள், சொர்க்கத்தின் நறுமணத்தை இவனுக்கு நுகர வையுங்கள், சுவர்க்கத்தின் விரிப்பை கொண்டு வந்து உடுத்துங்கள், சுவர்க்கத்தின் விரிப்பிலே இவனை தூங்க வையுங்கள் என்று சொல்லப்படுவது. அதே கெட்டவனாக இருந்தால் அவனுக்கு ஒரு சத்தம் வரும், நரகத்தின் வாயில்களை திறந்து விடுங்கள், நரகத்தின் ஆடையை கொண்டு வந்து உடுத்துங்கள், நரகத்தின் விரிப்பினை இவனை தூங்க வையுங்கள், நரகத்தின் அதாவது அழுக்கான அசிங்கமான அந்த வாடைகளை இவனை நுகர செய்யுங்கள் என்று சொல்லப்படும். அதற்கு பிறகு அவனுக்கு சித்தியர்களினால், பெரிய ரம்பங்களினால் அப்படியே அடிக்கப்படும். எந்தளவு பயங்கரமாக இருக்கும் என்றால், அதனை எடுத்து ஒரு மலையை அடித்தால் அப்படியே தூள் தூளாகி நாசமாகிவிடும். அப்படியான ஒரு சித்தியலை கொண்டு இந்த மோசமான மனிதனுக்கு அடிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய விடயம், அந்த கபருடைய வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் சந்திக்கவிருக்கிறோம். நானும் நீங்களும் அங்கு தனிமையில் தான் இருக்க போகிறோம். அந்த தனிமையுடைய நிலையை முகம் கொடுக்க நானும் நீங்களும் தயாராக இருக்கிறோமா? இதைதான் இந்த இடத்திலே நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த மறுமை நாள் வருகிறதா? அது வரைக்கும் நான் நல்லவனாக இருந்தால் புது மாப்பிள்ளையை போன்று தூங்கிக் கொண்டிருக்கலாம். அதே நான் கெட்டவனாக இருந்தால் அந்த மறுமையினால் வருகிறவரை வேதனையை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டியதுதான். இது அந்த கபருடைய வாழ்க்கை. இந்த கபருடைய வாழ்க்கையிலே சில தவறுகள், விசேஷமான சில தவறுகள் காணப்படுகின்றன. அவற்றை செய்தவர்களுக்குரிய தண்டனைகள் இன்னும் பல்வேறு வகையிலே அல்குர்ஆன் ஹதீஸிலே கூறப்படுகிறது. அதனை நாம் இன்னொரு நேரத்திலே பார்த்துக் கொள்ளலாம். அதனை தொடர்ந்து அந்த கபருடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறதா, அதன் பிறகு மறுமை நாள் ஏற்படுகிறது. அந்த மறுமையுடைய நேரத்திலும் நாம் ஒவ்வொருவரும் தனியாளாகத்தான் இருக்கப் போகிறோம். இந்த உலகிலே நாம் சொந்தம் கொண்டாடிய உறவுகள் என்னோடு வரப்போவது கிடையாது. இந்த உலகத்திலே நாம் சேர்த்த சொத்துக்களால் எனக்கு பிரயோஜனங்கள் கிடையாது. இன் குல்லு மன் ஃபி ஸமாவாதில் அர்ழ் இல்லா ஆசியர் ரஹ்மான் அபுதா. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவரும், அதே போன்று வானத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த அல்லாஹ்விற்கு அடிபணிந்தவர்களாக, அடிமைகளாக அந்த நாளிலே வருவார்கள். அல்லாஹ் அவர்களை கணக்கெடுத்து வைத்திருக்கிறான். அவர்கள் ஒரு பெரும் தொகையினர். குல்லுஹும் ஆதீயுமல்கியாமத்தி ஃபர்தா. அதாவது ஒவ்வொருவரும் அந்த நாளிலே தனியாளாகத்தான் வருவார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார்கள். அந்த மறுமை நாளிலே ஒவ்வொருவரும் தனியாளாகத்தான் வருவார்கள். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் சயஜ்அலு லஹுர் ரஹ்மானு உத்தா. யார் அல்லாஹ்வை முழுமையாக நம்பிக்கை கொண்டு அவனுடைய அந்த வார்த்தைகளை கேட்டு நல்லவர்கள் செய்தார்களோ, இவர்களுக்கு அந்த நாளிலே அல்லாஹ் தஆலா ஒரு துணையை ஏற்படுத்தி விடுவான் என்று இந்த அல்குர்ஆன் வசனத்திலே பதிவு செய்யப்படுகிறது. அதே போன்று சூரா அபஸ் என்ற அத்தியாயத்தில் நாம் ஒவ்வொருவரும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு வசனம் என்ன? அந்த நாள் வந்துவிட்டால் ஒரு சகோதரன், ஒரு தாய் பெற்ற இரண்டு மகன்கள் ஒருவன் இன்னொருவனை விட்டு ஓடுவான். ஒரு சகோதரன் இன்னொருவனை விட்டு ஓடுவான், தனது தாயை விட்டு விருந்தோடுவான், தனது தந்தையை விட்டு விருந்தோடுவான், அவனுடைய மனைவிமார்களை விட்டு விரும்பேடுவான், அவனுடைய குழந்தைகளை விட்டு விரும்பேடுவான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த நாளிலே அவசியப்படக்கூடிய வேறொரு விடயம் இருந்து கொண்டிருக்கும். அங்கே மனைவி மக்களோ அல்லது குழந்தை குட்டிகளோ யாருக்கும் தேவை கிடையாது. இந்த இடத்திலே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் ஒவ்வொரு சகோதரிகளும் உணர்ந்து பார்க்க வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால் பெற்றோர்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த குழந்தைகள் உங்களை கணக்கெடுக்க மாட்டார்கள். குழந்தைகள் நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த பெற்றோர்கள் உங்களை கணக்கெடுக்க மாட்டார்கள். வந்திருக்கக்கூடியவர்கள் கணவன் மனைவியாக இருந்தால் ஒவ்வொரு கணவன்களும் நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த மனைவிகளால் அந்த மறுமையிலே உங்களுக்கு எந்த லாபத்தையும் பெற்றுத் தர முடியாது. அதே போன்று ஒவ்வொரு மனைவிகளும் கவனத்தில் வையுங்கள், உங்களது கணவனினால் அந்த மறுமையிலே உங்களை கொஞ்சமும் காப்பாற்ற முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபாத்திமாவே இந்த உலகத்திலே நீ என்னிடம் எதை வேண்டுமானாலும் கேள், நான் தந்து விடுகிறேன், ஆனால் அங்கு வந்து நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்வதற்கு உனக்கு முடியாது. நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உத்தமி நாயகி அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உபதேசமாக கூறினார்கள். எனவே இந்த ஒவ்வொரு விடயங்களின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், நாம் ஒவ்வொருவரும் தனிமையானவர்களே. நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே எவன் என்ன சொன்னாலும் எமக்கு அல்லாஹ் தஆலா புத்தியை தந்திருக்கிறான், தெளிவான பாதையை காட்டியிருக்கிறான். அந்த பாதையிலே பயணிக்க வேண்டும். மனைவி சொல்கிறாள் என்பதற்காகவோ, குழந்தைகளுக்கு சொத்துக்கள் செல்வங்களை சேர்த்துக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவோ என்னை நாம் நாசமாக்க முடியுமா? நாளை எனக்காக எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதனை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நாளிலே ரூஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஜிப்ரீல் நின்று கொண்டிருப்பார், மலக்குமார்களும் அணிவகுத்து நின்று கொண்டிருப்பார்கள். சப்பு சப்பாக மலக்குமார்கள் நிற்பார்கள். அந்த நாளிலே யாருக்கும் வாய் திறக்க கூட முடியாது. அல்லாஹ் யாருக்கு அனுமதி அளித்தானோ அவர்களை தவிர. அந்த ஒரு நாள் உண்மையான நாள், அது வந்தே தீரும். அந்த நாளுக்காகத்தான் நாம் ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஒரு நாள் நிச்சயம் வரும். யார் விரும்புகிறீர்களோ, யார் நாடுகிறீர்களோ, நீங்கள் அல்லாஹ்வின் பால் ஒதுங்கும் இடத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று இந்த அல்குர்ஆனிய வசனத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அதே போன்று அந்த மருமையுடைய நேரத்திலே என்னை பிறர் விட்டுவிட்டு ஓடிவிடுவார்கள், நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், ஒவ்வொரு பெண்களும் அவரவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், யாரும் யாருக்கும் உதவியாளர்களாக வரமாட்டார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக அந்த படைத்தவனுக்கு முன்னிலை நின்று பேசவிருக்கிறோம். இதனையும் செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது உங்களில் இருந்து ஒவ்வொருவரும், ஒவ்வொரு தனிநபரும் படைத்த அல்லாஹ்வோடு நாளை மறுமை நாளிலே நேருக்கு நேர் பேசவிருக்கிறீர்கள். உங்களுக்கும் அந்த படைத்த அல்லாஹ்விற்கு மத்தியிலே மொழிபெயர்க்கக்கூடிய யாரும் இருக்க மாட்டார்கள். நேரடியாக நாம் பேசவிருக்கிறோம். அவன் தனது வலதுபுறம் பார்ப்பான், அவன் செய்த நல்லது கெட்டதை தவிர அங்கு வேறு எதுவும் இருக்காது. குடும்பமும் இருக்காது, சொத்துக்களும் இருக்காது, அவன் செய்த நல்லது கெட்டது ரெண்டும் தான் இருக்கும். அதே போன்று தனது இடதுபுறத்தை பார்ப்பான், அங்கும் அவன் இந்த உலகத்திலே செய்த நல்லது கெட்டதை தவிர வேற எதுவும் அங்கு இருக்காது. அப்படியே முன்னால் பார்ப்பான், அங்கே அவன் கண் முன்னாலே நரகம் இருந்து கொண்டிருக்கும், கண் எதிரிலே அது இருந்து கொண்டிருக்கும், அதனை அவன் பார்ப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நாம் இந்த விடயங்களை யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நிமிடம் எனது கற்பனைக்கு நான் கொண்டு வர வேண்டும். வலது புறத்திலே நான் செய்த நல்லது கெட்டது இருக்கிறது, இடது புறத்திலே நான் செய்த வலது நல்லது கெட்டது இருக்கிறது, முன்னால் நரக நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது, என்னை படைத்த ரப்பல் ஆலமீன் மேலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறான், நேரடியாக என்னோடு பேசுகிறான். இந்த கட்டம் எப்படி இருக்கு? இவரும் கற்பனை அல்ல. நிச்சயமாக ஒரு நாள் நாம் ஒவ்வொருவரும் இந்த நிலையை சந்திக்கப் போகிறோம். எனவே இந்த விடயத்தையும் சிந்தனைகளும் நாம் சரியாக நிறுத்துவோமாக இருந்தால் பாருங்கள், அந்த நேரத்திலும் நாம் செய்த நல்லது கெட்டது அது ரெண்டும் தான் நம்மோடு இருக்கிறது, வேற எதுவும் இல்லை. நாம் இந்த உலகத்திலே ஓடி ஆடி சேர்த்த சொத்துக்கள் கிடையாது. நாம் பெரிதாக பெரிய அளவிலே பல கற்பனைகளோடு நேசம் பாராட்டிய உறவுகள் கிடையாது. ஏன்? அத்தனையும் வேஷங்கள் கலைந்து விடுகின்றன. எம்மோடு இருக்கக்கூடியது, எம்முடைய உண்மையான சொத்து என்னவென்றால், நான் செய்யக்கூடிய நல்ல விடயங்கள், நான் செய்யக்கூடிய கெட்ட விடயங்கள். என்னை ஒரு நல்ல வழிக்கு இழுத்துச் செல்வதென்றால், நல்ல ஒரு முடிவை எனக்கு பெற்று தருவதென்றால், அது நான் செய்யக்கூடிய நல்லவர்களாக மட்டும்தான் இருக்கும். அதே போன்று என்னை பாழான குழிக்குள் தள்ளுவதாக இருந்தால், அது நான் செய்த கெட்ட விடயங்களாகத்தான் இருக்கும் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த அனைத்து விடயங்களின் மூலம் மிக அழகாக, மிக தெளிவாக நான் யார் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் புரிந்திருக்கிறோம். என்னுடைய நிலை என்ன என்பதனை நாம் ஒவ்வொருவரும் மிக தெளிவாக விளங்கியிருப்போம். இப்பொழுது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், இந்த தாடியை வெட்டுகிறோம் எதற்காக? எதற்காக வெட்டுகிறோம்? எனது அழகிற்காகவா? இந்த உடம்பு மண்ணோடு மண்ணாக புதைந்து செல்லப் போகிறது, ஏன் வெட்டுகிறீர்கள்? அடுத்தவர்கள் பார்த்து ரசிப்பதற்காகவா? அவர்களால் உங்களுக்கு எந்த லாபத்தையும் பெற்றுத்தர முடியாது. அவர்களுடைய வேலையை பார்த்து அவர்கள் சென்று கொண்டே இருப்பார்கள். வேறு என்ன தேவை இருக்கிறது? இருக்கமாகாத இதனை அணுகிறீர்களா? பெண்கள் கண்களை திறந்து சொல்கிறீர்களா? எதற்காக? உங்களை நீங்கள் அழகுபடுத்துவதற்கா? உங்களுடைய உடம்புகளும் மண்ணோடு மண்ணாக செல்ல இருக்கக்கூடியது. அடுத்தவர்களுக்காக காட்டுவதற்கு என்றால் அவர்களால் உங்களுக்கு இந்த லாபத்தையும் தர முடியாது. யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு விடயங்களையும் நாம் தெளிவாக சிந்திக்க வேண்டும். இந்த விடயத்தினால் எனக்கு என்ன லாபம் இருக்கிறது? மிக தெளிவாக இந்த சிந்தனைகளில் நாம் பதித்துக் கொள்ள வேண்டும். எனது மனோநிச்சையின்படி அல்லாஹ்வு தஆலா ஒரு விடயத்தை கட்டளையிட்டிருக்க, இப்படி செய், இப்படி செய்யாதே, இதன்படி நாம் வாழ்ந்து கொண்டு சென்றால் நிச்சயம் எமக்கு அந்த சுவனத்தை அடைந்துவிட முடியும். இதற்கு நேர்மாற்றமாக எனது ஆசைப்படி நான் வாழ்ந்தால் அந்த படைத்தரப்புள் ஆரம்பிக்கு முன்னால் அந்த ஆசை ஒருபோதும் என்னை காப்பாற்றாது. எனது சமூகத்திற்காக நான் வாழ்ந்தால், எனது குடும்பத்திற்காக, எனது செல்வத்திற்காக நான் வாழ்ந்தால் படைத்த அல்லாஹ்வுக்கு முன் அவை நிச்சயமாக என்னை காப்பாற்றாது. அனைவரும் செய்கிறார்கள், நானும் செய்கிறேன். பெரும்பான்மையை பார்த்து வாழ்ந்தால், அல்லது எனது அப்பா அம்மா இப்படித்தான் செய்து வந்திருக்கிறார்கள், நல்லதோ கெட்டதோ செய்து கொண்டு சென்றால் அங்கும் எமது அப்பாவும் வரமாட்டார்கள், அம்மாவும் வரமாட்டார்கள். எனவே இந்த அனைத்து விடயங்களின் மூலம் நாம் ஒவ்வொருவரும் மிக தெளிவாக என்னுடைய நிலை என்ன என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு அடிப்படையிலே நாம் சிந்தித்தால் என்னுடைய ஹராம்களை மிக அழகாக என்னை விட்டு கலக்கிவிட முடியும். ஹலாலான விடயங்களை, கடமையான விடயங்களை முடியுமான அளவுக்கு எமக்கு செய்ய முடியும். இப்பொழுது யோசித்து பாருங்கள், சஹாபியா பெண்மணிகள் அதே போன்று அந்த சஹாபாக்கள் தியாகங்களை செய்தார்கள். எப்படி அவர்களால் செய்ய முடிந்தது? எப்படி அவர்களால் செய்ய முடிந்தது? அவர்கள் சரியாக சிந்தித்தார்கள், தெளிவாக சிந்தித்தார்கள். நான் செய்யக்கூடிய நன்மை மட்டும்தான் எனக்கு சொந்தமானது, நான் செய்யக்கூடிய கெடுதி எனக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது, நான் தான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதனால் தோட்டத்தை சதக்கா செய்தார்கள், நகைகளை தூக்கி வீசினார்கள், உணவை அள்ளிக் கொடுத்தார்கள், இன்னும் பல்வேறுபட்ட தான தர்மங்களை செய்தார்கள், தனது உயிரை கூட அல்லாஹ்விற்காக கொடுப்பதற்கு துணிந்தார்கள். ஏன்? நிச்சயமாக ஒரு நாள் இந்த உயிர் போக போகிறது, அதை யாராலும் தடுக்க முடியாது. அது அல்லாஹ்விற்காக போகட்டுமே, அல்லாஹ்விற்காக போனால் அத்தோடு அவர்களுடைய திருப்தியை என்னால் அடைந்து கொள்ள முடியுமே. இந்த ஒரு தெளிவான சிந்தனையோடு அவர்கள் பயணித்தார்கள், இந்த ஒரு அழகான சிந்தனையோடு அவர்கள் பயணித்தார்கள். அதே போன்று என்னோடு ஒவ்வொருவரையும் மயக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையின் அற்ப இன்பங்கள், அலங்காரங்கள், இதனையும் ஒரு நிமிடம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அத்தோடு எமது உரையை நாம் நிறைவு செய்யலாம். மிக தெளிவாக எமது உள்ளங்களில் ஆழ கதிக்க வேண்டிய ஒரு விடயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு நபிமொழி, ஒரு அழகான நபிமொழி. இந்த அற்ப உலகம், இந்த போலி உலகத்தின் பெருமதி என்ன? அந்த நிரந்தரமான மறுமையின் வெகுமதி, அதனுடைய அந்த மதிப்பு என்ன என்பதை மிக தெளிவாக இந்த ஹதீஸ் கூறுகிறது. என்ன? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மறுமை நாளிலே இரண்டு மனிதர்களை அடையாளப்படுத்தினார்கள். இந்த இரண்டு மனிதர்களுடைய நிலையை பற்றி சொன்னார்கள். யார் அவர்கள்? ஒரு மனிதர் இந்த உலகத்திலே பெரும் செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர், இன்பங்களிலே மூழ்கி குளித்தவர், சந்தோஷங்கள் என்றால் அப்படி சந்தோஷம். அப்படி வாழ்ந்தவர் ஒரு இஸ்லாத்தை பின்பற்றி இருப்பாரா? நிச்சயம் பின்பற்றி இருக்க மாட்டார். இந்த உலகத்திலே முழுக்க முழுக்க சந்தோஷத்தை அனுபவித்தால் அவர் முஸ்லிமாக இருக்க மாட்டார். இவர் நரகவாசியாக இருக்கிறார். இந்த உலகத்திலே பெரும் சந்தோஷத்தில் மூழ்கி குளித்தவர் நரகவாதியாக இருக்கிறார். அல்லாஹ்வு தஆலா அவரை அழைக்கிறான், அழைத்து அப்படியே நரகத்தில் ஒரு அமுக்கு அமுக்குகிறான், எடுக்கிறான், கேட்கிறான், மனிதா உலகத்திலே நீ வாழ்ந்தாய், பல வருடங்கள் நீ வாழ்ந்தாய், என்ன செய்தாய்? பெரும் சந்தோஷங்களோடு நீ வாழ்ந்தாய் அல்லவா? நீ இன்பங்களை கண்டிருக்கிறாயா? உலகத்திலே சந்தோஷங்களை நீ கடந்திருக்கிறாயா? அந்த மனிதர் சொல்கிறார், ரப்பே உன்மீது சத்தியமாக நான் இன்பங்களை கண்டதே இல்லை, நான் சந்தோஷங்களை அனுபவித்ததே இல்லை. யார் சொல்றது? இந்த உலகத்திலே இன்பங்கள் மூழ்கி குடித்தவர் நரகத்திலே ஒரு தாட்டு சொல்கிறார், நான் இன்பத்தை கண்டதே இல்லை. எனக்கு ஒரு சந்தேகம், இவர் பொய் சொல்கிறாரோ, இவர்தான் நரகவாதியே பொய் சொல்லுவார் என்ற ஒரு சந்தேகம் எனக்கு வரும். இவர் சொன்னது சரியா உண்மையா பொய்யா என்பதனை அடுத்த செய்தி அழகாக தெளிவுபடுத்துகிறது. மற்ற மனிதரையும் அல்லாஹ் தஆலா அழைக்கிறார். அவர் இந்த உலகத்திலே பெரும் கஷ்டத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதர், கடும் துன்பங்களோடு இந்த வாழ்க்கையை அனுபவித்த ஒரு மனிதர் சுவர்க்கவாசியாக இருக்கிறார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அந்த சொர்க்கவாசியாக நாம் இருக்க வேண்டும் என்றால் பல்வேறுபட்ட இன்னல்களை தாண்டித்தானாக வேண்டும், பல்வேறுபட்ட கஷ்டங்களை நாம் கடந்துத்தானாக வேண்டும். பெரும் பாடுபட்டு வாழ்ந்த ஒரு மனிதர் சொர்க்கவாசியாக இருக்கிறார். அல்லாஹ் தஆலா அவரையும் அழைக்கிறான். சொர்க்கத்திலே ஒரு அமுக்கு அமுக்கிவிட்டு எடுக்கிறார். கேட்கிறான், மனிதா நீ உலகத்திலே வாழ்ந்தாய், ஏதாவது கஷ்டங்களை கண்டிருக்கிறாயா, ஏதாவது துன்பங்கள் உன்னை கடந்திருக்கிறதா? அந்த மனிதர் சொல்கிறார், யா அல்லாஹ், உன் மீது சத்தியமாக சொல்கிறேன், நான் கஷ்டம் என்ற ஒன்றை கண்டதே இல்லை, துன்பத்தை நான் அனுபவித்ததே இல்லை, உன் மீது சத்தியமாக என்று சொல்கிறார். இதிலிருந்து நான் புரிய வேண்டியது என்ன? இந்த உலகத்தின் இன்பங்கள் இருக்கிறது, அது எமது கண்ணுக்கு பிரம்மாண்டமாக தெரியலாம், பெரும் செல்வங்களாக பெரும் சந்தோஷத்தை தரக்கூடிய விடயங்களாக தெரியலாம், ஆனால் நரகத்தின் ஒரு தாட்டுக்கு அது ஈடாகாது. அதே போன்று இந்த உலகத்தின் கஷ்டங்கள் பெரும் கஷ்டங்களாக எனக்கு தெரியலாம், என்னை கொல்ல போகக்கூடிய கஷ்டங்களாக எனக்கு விளங்கலாம், சொர்க்கத்திலே ஒரு தாட்டிக்கு இந்த உலகத்தின் இன்பங்கள் அதாவது உலகத்தின் துன்பங்கள் ஈடாகாது. இதனை இந்த ஹதீஸிலே நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதனை அல்குர்ஆன் அவசரம் அழகாக கூறுகிறது. என்ன, நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா அந்த சொர்க்கத்துக்கு நுழையலாம் என்று உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்து இரங்கல் உங்களுக்கு வராதவரை, அவர்களை பெரும் கஷ்டங்கள் தொட்டன, கடும் துன்பங்கள் சுட்டன, அவர்கள் ஆட்டி அசைக்கப்பட்டார்கள், அவர்களும் அவர்களது அதாவது அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதரும் ஈமான் கொண்டவர்களும் சேர்ந்து அல்லாஹ்வின் உதவி எப்பொழுது வரும், அல்லாஹ்வின் உதவி எப்பொழுது வரும் என்று கேட்கின்ற அளவு ஆட்டி அசைக்கப்பட்டார்கள். இதிலிருந்து நாம் புரிய வேண்டியது, சொர்க்கம் என்பது குறியாக இருந்தால் இந்த உலகத்தில் பல்வேறு கஷ்டங்களை நாம் தாண்டித்தானாக வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய அடுத்த வார்த்தையை பாருங்கள், அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் உதவி, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நிம்மதி அந்த சந்தோஷம் இருக்கிறது, மிகவும் சமீபமாக இருக்கிறது. இது உண்மையான வார்த்தையே. எனது மௌத்துக்கு பிறகு உள்ளது பிரம்மாண்டமான வாழ்க்கை, நிரந்தரமான நீடோடு காலம் வாழ வேண்டிய வாழ்க்கை. இந்த உலகத்தின் வாழ்க்கை ஒரு சொற்பமானது, கொஞ்ச காலத்தோடு நாம் தாண்டப் போகிறோம். எனவே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ் உங்கள் சமீபத்தில் இருக்கிறது, கொஞ்சம் பொறுத்திருங்கள். இதுதான் அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும். எனவே இந்த அனைத்து விடயங்களின் மூலம் மிக தெளிவாக அந்த சஹாபாக்கள் தியாகம் செய்வதற்கான காரணம் என்ன, அதே தியாகங்களை நாம் செய்ய வேண்டும் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள் என்ன என்பதனை மிக தெளிவாக நாம் விளங்கி இருக்கிறோம். மிக தெளிவாக நாம் எமது உள்ளங்களில் ஆழப்பதிக்க வேண்டிய விடயம், நாம் ஒவ்வொருவரும் தனியானவர்கள், தனியாக பிறந்திருக்கிறோம், தனியாக மரணிக்கப் போகிறோம், படைத்தவனின் முன்னால் தனியாக நாம் நிற்கப் போகிறோம். இந்த உலகத்திலே அவன் சொல்படி வாழ்ந்தால் மட்டுமே அவனிடம் நாம் ஈரேற்றத்தை அடையலாம், அதை விட்டுவிட்டு அடுத்தவர்களுக்காக நாம் வாழ்ந்தால், எமது இஷ்டப்படி வாழ்ந்தால் அவன் முன்னால் யாரும் எமக்காக வரமாட்டார்கள், எம்மை நாம் தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற உண்மையை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் தஆலா எமக்கு ஏற்பட்ட இந்த ஈமான் அதே போன்று இந்த தக்வாவின் பலனாக எமது வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட மாற்றங்களை ஏற்படுத்துவானாக என்று வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். أقول قولي هذا وأستغفر الله لي ولكم.